بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذ يتلقى المتلقيان عن اليمين وعن الشمال قعيد، ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد، وجاءت سكرة الموت بالحق، ذلك ما كنت منه تحيد، ونفخ في الصور، ذلك يوم الوعيد. சர்வ புகழும் சர்வலோகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகநாயகன் இறைவன் ஹக்கு சுபஹானஹு வ தஆலாவுக்கே உரியது. ஸலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறையினை இவ்வையகத்தில் வாழும் காலமெல்லாம் அனுமணுவாக தமது வாழ்வில் எடுத்து நடந்த அன்னாரது உத்தம சஹாபாக்கள், அவர்களைச் சுயந்த தாபியான்கள், தாபியான்களைச் சுயந்த தபு தாபியங்கள் மற்றும் முஃமின்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று கூறி, அல்லாஹு தஆலாவுடைய இல்லத்திலே புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இஹ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அன்பாந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஏவல்கள் அனைத்தையும் வாழ்வில் எடுத்து நடந்து அவனால் விளக்கப்பட்ட விடயங்களிலிருந்து பூர்ணமாக தவிந்து வாழ முதலில் எனக்கும் தொடர்ந்து உங்களுக்கும் வசியத்தும் நசைஹத்தும் செய்து கொண்டு, சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா உலகத்திலே எங்களுக்கு எண்ணற்ற அவனுடைய கொடுப்பினைகளை வழங்கியிருக்கின்றான். அவனால் வழங்கப்பட்ட அவனது அருட்பாக்கியங்கள் என்று சொல்லப்படும் நிஅமத்துகளை நாம் கணக்கிடுவோமாக இருந்தால் நம்மால் கணக்கிடவே முடியாது. அந்த அளவிற்கு எண்ணற்ற நியமத்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது அள்ளி சுரந்திருக்கின்றான். உடல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக மற்றும் உலகத்திலே மனிதன் வாழ்வதற்கு இன்றியமையாத விடயங்களாக எவைவைகளெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றனவோ அந்த ரீதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாகிய எங்களுக்கு அவனுடைய அருட்பாக்கியங்களை அள்ளி சொரிந்திருக்கின்றான். சகோதரர்களே, கனவான்களே, மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் அவைகளையும் மனிதனால் எண்ணி கணக்கிட முடியாது. அந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நியமத்துகளையும் மனிதனுக்கு அள்ளி சொரிந்திருக்கின்றான். இந்த உடல் உறுப்புகளின் நியமம் மாபெரும் நியமத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தனது அத்தாட்சிகளாக இந்த உடல் உறுப்புகளை கூறும் அளவிற்கு அல்லாஹு தஆலாவுடைய இந்த உடல் உறுப்புகள் என்ற நியமத் மனிதனிலே மிக ஒரு முக்கியமான நியமத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்குள்ளேயே நமது அத்தாட்சிகள் நிறைந்திருக்கின்றன, அவைகளை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹு தஆலா அவனது அத்தாட்சிகளாக இங்கே கூறுவது, மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கக்கூடிய அவனுடைய உடல் உறுப்புகளுடைய நியமத்தை சகோதரர்களே, ஒரு உறுப்பு அல்லாஹு தஆலாவினால் வழங்கப்பட்டிருக்கின்றது என்றால் அந்த உறுப்பினுள்ளே பல நூறு அல்லது பல ஆயிரம் நியமத்துகள் மறைந்து இருக்கும். கண் ஓர் நியமத் என்றால் அந்த கண்ணின் பார்வையை மற்றொரு நியமத்தாக, அந்த பார்வையின் அமைப்புகள் பலவிதமாக அமைந்திருப்பது அது வேறொரு நியமத்தாக, அந்த கண்ணின் அமைப்பும் அதற்கான பாதுகாப்புக்கான ஏற்பாடுகளும் அது வேறொரு நியமத்தாக, இப்படியாக ஒவ்வொரு உறுப்பினரு அமைப்புகளையும் கொண்டு சகோதரர்களே, ஒவ்வொரு உறுப்பிலும் அல்லாஹ் பல நியமத்துகளை மறைத்து வைத்திருக்கின்றான். இந்த அடிப்படையிலே மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நாமு என்ற நியமத்தும் அல்லாஹு தஆலாவுடைய ஒரு பேரன் நியமத். சொல்ல போனால் எந்த ஒரு நியமத்தாக இருந்தாலும் அந்த நியமத்தினுடைய பிரயோகம், அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கியிருக்கக்கூடிய இயக்கம், அது மனிதனிலே இல்லாமல் போகும்போது மனிதன் அந்த பிரயோஜனத்தை இழந்து விடுவது மட்டுமல்லாமல் அதனால் அவன் உலகத்தில் இழி நிலையை கூட அடையக்கூடியவனாக ஆகிவிடுகின்றான். அதற்காக அவனுக்கு சூட்டப்படக்கூடிய பெயர்கள் மனிதனுக்கு கேவலத்தை உண்டாக்குவதை நாம் பார்க்கின்றோம். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கால் என்ற நியமத்தை வழங்கவில்லை என்று சொன்னான், அல்லது கால் என்ற நியமத்தை வழங்கியிருக்கின்றான், அந்த காலின் பிரயோஜனமான நடை என்ற நியமத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து விட்டான் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு மனிதர்கள் என்ன பெயர் சொல்லுகின்றார்கள்? கையினுடைய இயக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து விட்டான் என்று சொன்னால் அந்த மனிதன் சமூகத்தில் என்ன பெயர் கொண்டு அழைக்கப்படுகின்றான்? கண்கள் இருக்கின்றன ஆனால் கண்களிலே பார்வை இல்லை, எந்த மனிதன் என்ன பெயர் கொண்டு சமூகத்தில் அழைக்கப்படுகின்றான்? சகோதரர்களே, அதே போன்று நாம் இருக்கின்றது ஆனால் அவனால் பேச முடியாமல் இருக்கின்றது என்றால் அவன் என்ன பெயர் கொண்டு அழைக்கப்படுகின்றான்? இதையெல்லாம் நாம் நமது வாழ்வில் நடைமுறையாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த பெயர்கள் மனிதனுக்கு கண்ணியத்தை கொடுக்கக்கூடிய பெயர்கள் அல்ல, அந்த பெயர்கள் மூலமாக மனிதன் இழிவடையப்படுகின்றான் சகோதரர்களே. எனவேதான் ஒவ்வொரு நியமத்திலும் அந்த நியமத்தினுடைய பிரயோகம் சரியாக இருக்கும் போது அதை கொண்டு மனிதன் பிரயோஜனம் அடைவது மட்டுமல்லாமல் அதை கொண்டு உலகத்தில் கண்ணியப்படுத்தப்படவும் செய்கின்றான். இதை நாம் அன்றாட வாழ்வினை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் இருந்த அல்லாஹும் ஆணவ தாலாவுடைய நியமத்தை அல்லாஹ் அவருடைய பரிசுத்த குர்ஆனிலே சொல்லும் போது அலம் நஜ்அல் லஹு அய்னைன் வலிசானம் வஷஃபதைன், மனிதா உமக்கு இரண்டு கண்களையும் பேசக்கூடிய நாவையும் அதற்கு உதவியாக இரு உதடுகளையும் நாம் உமக்கு வழங்கவில்லையா என்று அல்லாஹ் தஆலா கேட்டிருந்தார். சகோதரர்களே, பெரியார்களே, மனிதனுடைய சில உறுப்புகளை பற்றி அல்லாஹ் அவருடைய குர்ஆனிலே பேசியிருக்கின்றார். கால், அதனுடைய பிரயோகம் எப்படி இருக்க வேண்டும்? கை, அதனுடைய பிடி என்ற அந்த பிரயோகம் எப்படி அமைய வேண்டும்? கண்கள் என்ற பாதைக்குள்ள இந்த உறுப்பின் பிரயோகம் எப்படியாக அமைய வேண்டும்? இதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய குர்ஆனிலே தெளிவாக நமக்கு கூறியிருக்கின்றார். பூமியிலே நீங்கள் நடமாடும் போது பெருமை பிடித்தவர்களாக நீங்கள் நடமாட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா மனிதனுடைய நடை, அந்த நடையின் மூலமாக அவனுடைய பணிவு வெளிப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் பரிசுத்த குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ஆண்களுக்கும் பெண்களுக்குமாக வேறு வேறாக அல்லாஹ் தஆலா கண்களினுடைய பிரயோகத்தை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி சொல்லும் போது
கொல்லில் முக்மினீன யகுத்தூமின் அபுசாரிகம்.
ஆண்களை பார்த்து முதலாவது அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், முக்மினான ஆண்களே, நீங்கள் உங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லியிருந்தான்.
பார்க்க தகாத இடத்திலே உங்களுடைய பார்வையை பிரயோகித்து விடாமல்
பார்வையை நீங்கள் எந்த இடத்தில் பார்க்க முடியுமோ அந்த இடத்தில் மட்டும்தான் பார்த்து உங்களுடைய பார்வை என்ற அந்த நியமத்தை நீங்கள் பிரயோகித்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் அறிவுரை கூறுகின்றான்.
பெண்களை பார்த்து அல்லாஹ் தஆலா நேராக கூறுகின்றான், முஃமினான
பெண்களே, நீங்களும் உங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும், பார்க்க தகாத அந்நிய ஆண்களை நீங்கள் பார்த்துவிடக்கூடாது என்று அல்லாஹ் பெண்களை பார்த்தும் தனியாக சொல்லுகின்றான்.
இதே போன்றுதான் சகோதரர்களே, நாவுடைய பிரயோகத்தை பற்றி அல்லாஹ் தஆலா கூறும்போது அதனுடைய சிறந்த பிரயோகம் என்றால்
அல்லாஹ் கூறுகின்றான், லா கைர ஃபி கதீரின் மின் நஜ்வாஹும் இல்லா மன் அமர பிஸதகத்தின் அவ் மஅரூஃபின் அவ் இஸ்லாஹின் பைனன்நாஸ். நாவினுடைய சரியான பிரயோகம், அதனால் ஒரு மனிதன் உலகத்திலே நலவை பெற்றுக் கொள்ள முடியும் என்றிருந்தால்
அவன் பின்வரக்கூடிய இந்த விடயங்களிலே அவனுடைய நாவை பிரயோகிக்கும் போதுதான்
அதனால் அவன் நன்மையை பெற்றுக் கொள்ள முடியும் என்று அல்லாஹ் தஆலா சிலவற்றை இங்கே எண்ணி காட்டுகின்றான்.
ஒன்றை அல்லாஹ் கூறும்போது லா கைர ஃபி கதீரின் மின் நஜ்வாஹும் இல்லா மன் அமர பிஸதகத்தின், ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை பார்த்து
சதகா தான தர்மம் செய்யும்படியாக அவனுக்கு ஏவுகின்றான் கூறுகின்றான் என்றால்
இந்த விடயத்திலே அவனுடைய நாவை அவன் பிரயோகிப்பது அவனுக்கு நலவாக இருக்கும், நன்மைகள் நிறைந்ததாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். இதே போன்றுதான் மஹ்ரூஃபின், ஒரு நல்ல விடயத்தை செய்யும்படியாக அல்லது ஒரு பாவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த பாவத்திலிருந்து தவிந்து கொள்ளும்படியாக ஓர் அறிவுரை கூறுகின்றானே, இப்படியான மஅரூஃபான நன்மையான விடயங்களாக எவைவைகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றனவோ இந்த விடயத்திலும் நாவை மனிதன் பிரயோகிப்பது அவனுக்கு நலவாக இருக்கும், அது நன்மைகள் நிறைந்ததாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான்.
சகோதரர்களே, பெரியார்களே, இந்த இடத்திலே ஒரு மனிதன் பேசக்கூடிய ஆகுமான பேச்சுக்களும் இதிலே அடங்கும். கணவன் மனைவியாக வாழும்போது அவர்களுக்கிடையிலே அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள்,
ஒரு தந்தை அவருடைய பிள்ளைகளோடு பேசும்போது, ஒரு தாய் அவருடைய பிள்ளைகளோடு பேசும்போது, பிள்ளைகள் அவர்களுடைய தாய் தந்தைகளோடு பேசும்போது, நண்பர்கள் நண்பர்களுக்கிடையிலே பேசக்கூடிய நல்ல பேச்சுக்கள், இவைகளெல்லாம் இந்த மஅரூஃப் என்பதிலே அடங்கும். இவைகளெல்லாம் மனிதனுக்கு நன்மையை ஈட்டிக் கொடுக்கக்கூடிய பேச்சுக்களாக இருக்கும். அடுத்ததாக அல்லாஹ் கூறுகின்றான், மனிதர்களுக்கிடையிலே அவர்கள் பிணங்கிக் கொண்ட போது அந்த பிணக்கத்தில் இருந்து அவர்களை சீர் செய்வதற்காக, அவர்களை நல்லிணக்கப்படுத்துவதற்காக ஒருவர் மற்றொருவருடன் பேசக்கூடிய பேச்சு இருக்கின்றது.
இந்த பேச்சும் மனிதனுக்கு நலவான பேச்சாக, நன்மைகள் நிறைந்த பேச்சாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான்.
இருவரோ அல்லது பலரோ அல்லது இரண்டு சமூகங்களோ அல்லது இரண்டு ஊரார்களோ இவ்வாறு தங்களுக்கிடையிலே பிணங்கிக் கொண்டார்கள் என்றால் அவர்களுக்கிடையிலே நல்லிணக்கத்தை உண்டாக்குவதற்காக இரு தரப்பிலும் நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தை இருக்கின்றதே.
அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இந்த பேச்சு பேச்சுக்களிலே மிகவும் சிறந்த பேச்சு என்பதாக, இது நலவு நன்மைகள் நிறைந்த பேச்சுகள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான்.
எனவே சகோதரர்களே, இப்படியான பேச்சுக்கள் தான் மனிதனுக்கு நன்மை பயக்கத்தக்க பேச்சுக்கள். இதை தவிர அல்லாஹ் தஆலா சில பேச்சுக்களை எங்களிடம் இருந்து தவிக்க செய்கிறான். அப்படியான பேச்சுக்களை பேசும்போது அது பாவங்களாக மாறி அல்லாஹ் தஆலாவிடத்திலே அதற்கு
உரிய தௌபா செய்யாமல் விடப்படும் போது அல்லாஹு தஆலாவும் அதனை மன்னிக்காத இடத்தில் தண்டிக்கப்படக்கூடிய குற்றமாகவும் அல்லாஹ்விடத்திலே அது மாறிவிடுகின்றது.
சகோதரர் பெரியார்களே, அந்த விடயமாக அல்லாஹ் பரிசுத்த குர்ஆனிலே சொல்லும் போது யா அய்யுஹல் லதீன ஆமனூ லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின் அஸா அன் யகூனு கைரன் மின்ஹும்.
அல்லாஹு தஆலா கூறுகின்றான், ஏ விசுவாசிகளே, குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இந்த வார்த்தையை கொண்டு எங்கெல்லாம் கூறுகின்றானோ அது அல்லாஹு தஆலா இரக்கமாக மனிதர்களை அழைக்கக்கூடிய வார்த்தை.
எவ்வாறு அல்லாஹ் அவனுடைய நபியை யா ஐயுஹுன் நபி, யா ஐயுஹர் ரசூல், யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர், யா ஐயுஹல் முஸம்மில் என்ற இந்த வார்த்தைகளை கொண்டு தன்னுடைய நபியை அல்லாஹ் அழைக்கின்றார். இதே போன்றுதான் அல்லாஹு தஆலா முஃமின்களாகிய விசுவாசிகளாகிய எங்களையும் அல்லாஹ் அழைக்கின்றான். யா ஐயுஹல் லதீன ஆமனு,
ஏ என்னை விசுவாசம் கொண்ட முஃமின்களே, விசுவாசிகளே என்று இரக்கமாக எங்களுக்கு அறிவுரை கூற அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அழைத்து சொல்லக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌம்,
எந்த ஒரு சமூகமும் மற்றொரு சமூகத்தை பரிகாசம் செய்ய வேண்டாம், வெள்ளி நகையாட வேண்டாம். அதா அங்கே கூணு கைரம் மின்கும்,
நீங்கள் அவ்வாறு ஒரு சமூகம் மற்றொரு சமூகத்தை அல்லது ஒருவர் மற்றொருவரை பரிகாசம் செய்யும் போது பரிகசிக்கப்படக்கூடிய அந்த மனிதன் அல்லது அந்த சமூகம் இருக்கின்றார்களே, அவர்கள் உங்களை விட சிறந்தவர்களாக இருக்கக்கூடும்,
உங்களுடைய பார்வையிலே அவர்கள் இழிவானவர்களாக கருதப்பட்டு நீங்கள் அவர்களை பரிகாசம் செய்கின்றீர்கள், ஆனால் யதார்த்தத்தில் அவர்களோ அல்லாஹு தஆலாவிடத்தில் கண்ணியவான்களாக இருக்கக்கூடும். நீங்கள் பரிகாசம் செய்கிறதன் மூலமாக நீங்கள் பாவியாக மாறிவிடுவீர்கள்.
சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹு தஆலாவிடத்திலே கண்ணியம் என்பது இது உலகத்திலே மனிதனிடத்திலே இருக்கக்கூடிய உலகாதாய விடயங்களை கொண்டு அல்ல. ஒரு மனிதனத்தில் இருக்கக்கூடிய செல்வங்கள் அல்லது அவருடைய பட்டம் பதவிகள் அல்லது அவருடைய குலம் கோத்திரம் அவருடைய சொத்து சுகங்கள் இவைகளை கொண்டு அல்லாஹு தஆலாவிடத்திலே யாருக்கும் கண்ணியம் என்பது அந்தஸ்து என்பது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபாவுடைய மைதானத்திலே ஆற்றிய உரையிலும் இதே விடயத்தை தான் குறிப்பிட்டார்கள்.
அல்லாஹு தஆலாவிடத்திலே ஒரு மனிதனுக்கு கண்ணியம் அந்தஸ்து இருக்கின்றது என்றால் அல்லாஹ்
அதனை அவனுடைய பரிசுத்த குர்ஆனிலே சொல்லும் போது இன்ன அக்ரமகும் இந்தல்லாஹி அத்காக்கும்,
அல்லாஹு தஆலாவிடத்திலே யான் உயர்ந்த தக்குவா உள்ள மனிதனாக இருக்கின்றாரோ அவர்தான் அல்லாஹு தஆலாவிடத்திலே கண்ணியமானவர், அந்தஸ்துக்குரியவர் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான்.
சகோதரி பெரியார்களே, அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கும் விடயத்திலும் அல்லாஹ் தடுத்த விடயங்கள் என்று தவிந்து கொள்ளும் விடயத்திலும்
யார் முழுமையாக உலகத்திலே செயல்பட்டு வாழ்கின்றார்களோ இவர்கள்தான்
அல்லாஹுவிடத்திலே மிக உயர்ந்தவர்கள், அந்தஸ்துக்குரியவர்கள். தவிர உலக விடயங்களை கொண்டு யாருக்கும் அல்லாஹு தஆலாவிடத்திலே கண்ணியம் அந்தஸ்து என்பது முடிவு செய்யப்பட போவது கிடையாது.
எனவேதான் நீங்கள் உலக விடயங்களை வைத்து ஒரு மனிதனை கண்ணியப்படுத்தக்கூடும், இன்னும் ஒரு மனிதனை நீங்கள் பரிகாசம் செய்யவும் முடியும். எனவே அந்த அடிப்படையிலே நீங்கள் ஒருவரை ஒருவர் பரிகாசம் செய்ய பரிகாசம் செய்யப்படக்கூடிய மனிதன் அல்லாஹு தஆலாவிடத்திலே உயர்ந்தவனாக இருக்கும் போது நீங்கள் அவனை பரிகசித்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவியாகி விடுவீர்கள். அதனாலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான், யாரும் யாரையும் பரிகாசம் செய்யாதீர்கள். இது ஆண்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறக்கூடிய வார்த்தை. அதே ஆயத்திலே அல்லாஹ் பெண்களை பார்த்து சொல்லுகின்றான், பெண்களே நீங்களும் உங்களில் ஒருவர் மற்றொருவரை இவ்வாறு பரிகாசம் செய்ய வேண்டாம்.
நீங்கள் பரிகாசம் செய்யும் போது பரிகசிக்கப்படக்கூடிய அந்த பெண்கள் இருக்கின்றார்களே அவர்கள் உங்களை விட சிறந்தவர்களாக இருக்கக்கூடும் என்று அல்லாஹ் தஆலா பெண்களுடைய விடயத்திலும் சொல்லுகின்றான். தொடர்ந்து அல்லாஹ் சொல்லும் போது வலா தல்மிசு அன்புசக்கும், விசுவாசிகளே நீங்கள் ஒருவர் மற்றொருவரை பார்த்து குறைகள் ஏதும் கூற வேண்டாம். ஏன்? அல்லாஹ் தஆலா மனிதனை படைக்கும் போதே மனிதனில் சில குறைகளை வைத்தே அல்லாஹ் படைத்திருக்கின்றான்.
மொத்தமாக அல்லாஹ் பரிசுத்த பிராணியை சொல்லும் போது குலகல் இன்சானு லஈபா,
மனிதன் பலவீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கின்றான் என்பதாக மனித படைப்பை பற்றி அல்லாஹு தஆலா சுருக்கமாக ஒரு வார்த்தையிலே சொல்லிவிட்டான்.
இன்னல் இன்சான குலிக ஹலூஹா, மனிதன் பதட்டக்காரனாக படைக்கப்பட்டிருக்கின்றான். இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ,
அவனுக்கு ஏதாவது ஒரு தீங்கு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அவன் அவசரமாக பதட்ட நிலைக்கு ஆளாகி
விடுவான்.
அவனுக்கு ஏதாவது ஒரு நலவு கிடைத்து விட்டது என்று சொன்னால் அந்த நலவு அடுத்தவர்களுக்கு கிடைக்கக்கூடாது, அது தடுக்கப்பட வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடியவனாகவும் மனிதன் இருப்பான் என்று மனிதனுடைய நிலையை அல்லாஹு தஆலா பரிசுத்த குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான்.
இவனெல்லாம் குறைகளோடு படைக்கப்பட்ட மனிதன்
ஏதோ ஒரு குறையோடுதான் உலகத்தில் இருந்து கொண்டிருப்பான்.
அந்த குறைகளையும் பேசி நீங்கள் யாரும் யாரையும் குறை கூறாதீர்கள்.
வலா தல்மிசு அன்புசக்கும், இது அல்லாஹ் எங்களுக்கு கூறக்கூடிய மேலான ஒரு அறிவுரையும் புத்திமதியும் சகோதரர்கள் கிடையாது.
நாம் ஒருவரை ஒருவர் குறை கூறும்போது உண்மையிலேயே அந்த குறை அவரிடம் இருந்தாலும் அல்லது இல்லாவிட்டாலும், இல்லாவிட்டால் அது இன்னும் குற்றமாக ஆகிவிடும். நாம் அந்த குறையை கூறுவதை கொண்டு சகோதரர்களை பெரியார்களே அல்லாஹு தஆலாவிடத்திலே பாவியாக ஆகிவிடக்கூடும். அதனாலே தான் அல்லாஹ் இந்த விடயத்தையும் எங்களுக்கு தடை
செய்கின்றான்.
அல்லாஹு தஆலா அடுத்தது கொடுக்கின்றான்,
நீங்கள் ஒருவர் மற்றொருவருக்கு பட்ட பெயர்கள் சூட்ட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அறிவுரை கூறுகின்றான்.
சகோதரர்கள் பெரியார்களே, இன்று சமூகத்திலே நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு விடயம், வாலிபர்கள் மத்தியிலும் வயோதிகர்கள் மத்தியிலும் பழையவர்கள் புதியவர்களை சகோதரர்களே, இப்படியாக சமூகத்திலே ஒருவர் ஏதோ ஒரு இழிவான பட்டத்தை கொண்டு பட்ட பெயர் சூட்டப்பட்டு அவர் அதை கொண்டு சமூகத்திலே அறிமுகப்படுத்தப்படக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கின்றார்.
எந்த அளவிற்கு தான் இது விடயத்திலே மக்கள் தலைமுறை தலைமுறையாக சமூகத்துக்கு அவர்களுடைய அந்த பட்ட பெயர்களை அறிமுகம் செய்யக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள்.
ஒருவரை அறிமுகம் செய்ய அவருடைய தந்தை, அந்த தந்தையினுடைய தந்தை, அந்த தந்தையினுடைய தந்தையினுடைய தந்தை, இப்படியாக பல தலைமுறைகளை கொண்டே யாரோ ஒருவர் ஒன்றிலே பிரபல்யமாக இருப்பான், அந்த விடயத்தை கொண்டு அவருடைய பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள், இப்படியாக பல தலைமுறைகளைச் சேர்ந்தவர்கள் சகோதரர்களை இந்த பட்ட பெயர் கொண்டு அழைக்கப்படக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள். சில போது இதற்கு மார்க்கத்தில் சில அனுமதிகள் இருந்தாலும் சகோதரர்களே, பொதுவாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்னவென்றால்,
வலா தனாபூபில் அல்பாப், நீங்கள் ஒருவரை மற்றொருவர் பட்ட பெயர் சொல்லி அழைக்க வேண்டாம்.
பிஸ்ஸல் இஸ்முல் ஃபுதூக்கு பஹதல் ஈமான்,
ஈமான் கொண்டதற்கு பின்னால் இவ்வாறு ஒருவர் மற்றொருவருக்கு பட்ட பெயர் சொல்லி அழைப்பதிருக்கின்றதே, இது மிக கெட்ட விடயம் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றார்.
ஜாஹிலியத்திலே அறியாமை காலத்திலே சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்வதற்கு முன்னாலே அவர்களிடம் இருந்த ஒரு மோசமான விடயம்தான் இது என்று அல்லாஹு தஆலா குறிப்பிட்டுவிட்டு அந்த ஜாஹிலியத்திலே இருந்த அந்த விடயத்தை நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பின்னாலும் மேற்கொண்டு விடாதீர்கள் என்றுதான் அல்லாஹு தஆலா இங்கே சொல்லுகின்றான்.
எனவே அது அவர்களுக்குரியது மட்டுமல்ல, சகோதரர்களே யாரெல்லாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அத்தனை பேருக்கும் தான் அல்லாஹ் சொல்லக்கூடிய புத்திமதி, நீங்கள் ஒருவர் மற்றொருவரை நல்ல பெயர் கொண்டு அழையுங்கள், நல்ல பெயர் கொண்டு அறிமுகம் செய்யுங்கள், தவிர அவர்களிடம் இருக்கக்கூடிய மோசமான விடயங்களைக் கொண்டு பட்ட பெயர்களைக் கொண்டு அவர்களை அறிமுகம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான்.
சகோதரர்களே பெரியார்களே, தொடர்ந்து அல்லாஹு தஆலா இந்த நாவினுடைய சில பிரயோகங்களை தடை செய்யும் போது அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே என்று மீண்டும் அழைத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், இஜ்தனிபு கஸீரம் மினல் வன், எண்ணங்களில் அதிகமானவற்றை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான்.
ஏன் இந்த பாவம் வன்னி இஸ்மன்,
எண்ணங்களில் சில எண்ணங்கள் இருக்கின்றன, அந்த எண்ணங்களினால் நீங்கள் பாவிகளாக ஆகிவிடக்கூடும், அதனால் உங்களுக்கு பாவங்கள் ஏற்படும் என்று அல்லாஹு தஆலா அதிகமாக ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனை பற்றி தப்பெண்ணம் கொள்வதை அல்லாஹ் தடை செய்கின்றான். சகோதர பெரியார்களே, இதுவும் ஒவ்வொரு மனிதத்தில் இருந்தும் தவிர்க்கப்பட வேண்டிய நீக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விடயம். இது ஒரு மனிதனை மிகப்பெரிய ஒரு குற்றத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. சகோதர பெரியார்களே, தொடர்ந்து இந்த ஆயத்தில் அல்லாஹ் கூறக்கூடிய விடயத்தை கவனித்தால் நன்றாக விளங்கும். இதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் கூறுகின்றான், வலா தஜஸ்ஸு, நீங்கள் ஒருவர் மற்றொருவருடைய குறைகளை திருவி திருவி ஆராய வேண்டாம். சகோதரர்களே, எப்போது நாம் ஒருவரை பற்றி தப்பெண்ணம் கொள்ளுவோமோ அப்போது அவர்களிடத்திலே என்ன குறைகள் இருக்கின்றன என்று அந்த குறைகளை ஆராய போவோம். அதனாலேதான் அல்லாஹு தஆலா எண்ணங்களில் சிலவற்றை தவிந்து கொள்ளும்படியாக சொல்லிவிட்டு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மலவாலுஹு இந்த எண்ணத்தின் பிரதிபலனாக நடைபெறக்கூடிய விடயத்தை அடுத்ததாக அல்லாஹ் கூறுகின்றான். அவ்வாறு நீங்கள் ஒரு மனிதனை தப்பெண்ணம் கொண்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய அடுத்த விடயம் என்ன தெரியுமா? அவர்களில் என்ன குறைகள் இருக்கின்றன என்று நீங்கள் ஆராய போவீர்கள். ஆராய்ந்தால் சும்மா இருப்பீர்களா? குறையை கண்டெடுத்து விட்டால் அதை மற்றவர்களிடம் பறைசாற்றி கொண்டிருப்பீர்கள். அதனாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அடுத்து சொல்லுகின்றான், நீங்கள் ஒருவர் மற்றொருவரை பற்றி புறம் பேச வேண்டாம். வலா யஸ்தப் பஅதுக்கும் பஅதா, ஒருவர் மற்றொருவரை பற்றி புறம் பேச வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். சகோதர பெரியார்களே, இந்த மூன்றுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நெருங்கிய தொடர்பை கவனித்து பாருங்கள். தப்பெண்ணத்தின் விளைவுதான் ஒரு மனிதனுடைய குறையை திருவி ஆராயப் போகும் நிகழ்வு. திருவி ஆராய்ந்த குறைகளை கண்டுகொண்டால் சகோதர பெரியார்களே, அடுத்து மனிதனால் நிகழக்கூடியது புறம் பேசுதல் என்ற நிகழ்வு. அதனாலே அல்லாஹு தஆலா இந்த நாவினால் இந்த விடயம் நடைபெறக்கூடாது என்பதற்காக உள்ளத்தின் எண்ணத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நல்லதாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். சகோதர பெரியார்களே, இந்த புறம் பேசுதல் என்பது இந்த எண்ணத்தின் விளைவாக, திருவி திருவி ஆராயக்கூடிய இந்த விடயத்தின் விளைவாக புறம் பேசுதல் என்ற விடயம் எவ்வளவு மோசமானது என்பதை, எவ்வளவு அருவருக்கத்தக்க விடயமாக இதை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே எங்களுக்கு விளங்கப்படுத்தும் போது தொடர்ந்து சொல்லுகின்றான், உங்களில் ஒருவர் இறந்து விட்டதற்கு பின்னால் அவருடைய மாமிசத்தை நீங்கள் யாரும் புசிக்க விரும்புவீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கின்றார். சகோதர பெரியார்களே, ஒரு பிராணி அது செத்து விட்டது என்று சொன்னால் அதற்கு நாம் சொல்லக்கூடிய வார்த்தை நஜிஸ், அசுத்தமானது என்று சொல்லுவோம். சகோதரர்களே, ஆடு அல்லது மாடு அல்லது ஒட்டகம் இது போன்று சாப்பிடப்படக்கூடிய பிராணிகள், இவைகள் அறுத்தால் எங்களுக்கு சாப்பிட முடியும், ஹலாலானவை, ஆனால் செத்தால் இவைகளை சாப்பிட முடியாது, செத்த மறுகணமே அது எங்களுக்கு நஜிஸ் என்ற அந்த ஹுக்மில் ஆகிவிடும். சகோதரர்களே, அறுத்து சாப்பிடப்படக்கூடிய பிராணி, இந்த பிராணிகள் செத்துவிட்டால் இவைகளையே சாப்பிட முடியாது, நஜிஸ் அசுத்தமானது என்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு சட்டம் வைத்திருக்கும் போது ஒரு மனிதன் அவன் அறுத்து சாப்பிடப்படக்கூடிய பிராணியும் அல்ல, இவன் இறந்ததன் பின்னால் இவனுடைய மாமிசத்தை புசிப்பது என்பது எவ்வளவு மோசமான ஒரு விடயமாக இருக்கும், எவ்வளவு அருவருக்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கும். அப்படி அருவருக்கத்தக்க விடயமாக இருக்கின்றது என்றதுனாலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அதை உதாரணமாக இங்கே காட்டுகின்றான். உதாரணமாக அதனை அல்லாஹ் தஆலா காட்டி இந்த புறம்பேசுதல் என்பதை அதை விட அருவறுப்பாக நீங்கள் கொள்ள வேண்டும் என்றுதான் எங்களுக்கு அல்லாஹ் கூறுகின்றான். ஒரு சகோதரன் இறந்து விட்டதன் பின்னால் அவருடைய மாமிசத்தை நீங்கள் யாரும் பச்சையாக புசிப்பீர்களா? அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் யாரும் அதனை புசிக்க மாட்டீர்கள், அதனை விரும்ப மாட்டீர்கள், வெறுப்பீர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே சகோதரர்கள் பெரியார்களே, எந்த அளவிற்கு இந்த விடயம் எங்களுக்கு வெறுப்பாக ஆக வேண்டும் என்றால், அருவருக்கத்தக்க ஒரு விடயமாக மாற வேண்டும் என்றால், எங்களுடைய நாவிலே ஒரு நஜிசை பூசிக் கொள்வது எங்களுக்கு எவ்வளவு ஒரு அருவறுப்பான விடயமாக இருக்குமோ அதை விட அருவறுப்பான விடயமாக இருக்க வேண்டும். ஏன்? செத்த பிராணி என்பது அது நஜிஸ். அந்த நஜிசை யாரும் வாயில் வைக்க விரும்ப மாட்டார்கள், நாவில் படுத்த விரும்ப மாட்டார்கள். எனவே சகோதரர்கள் பெரியார்களே, இந்த நஜிசை நாவில் வாயில் பூசிக் கொள்வதை எப்படி நாம் வெறுப்போமோ விரும்ப மாட்டோமோ இதே போன்றுதான் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றான். உங்களில் ஒருவர் மற்றொருவரை பற்றி அவர் இல்லாத போது அவர் விரும்பாத ஒரு விடயத்தை பேசுவதற்கின்றதே இதற்குத்தான் புறம் என்று சொல்லப்படும். இந்த ஹைபத்தை புறத்தை நீங்கள் வெறுக்க வேண்டும் என்று கூறுகின்றார். சகோதரர் பெரியார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் கைபத்து அஷத்து மின ஸினா, இந்த புறம் பேசுதல் என்றிருக்கின்றதே இது ஸினாவை விடவும் மிகவும் கொடூரமான பாவத்துக்குரிய செயல் என்று சொன்னார். ஏன் தெரியுமா? ஸினா செய்தவன், விபச்சாரம் செய்தவனும் ஒரு நாள் அவன் தவறு என்று உணர்ந்து அதற்காக தௌபா செய்து தௌபாவை பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் நாவுகளிலே இது சரளமாக ஆகி ஒரு மனிதன் இதிலே பழக்கதோஷத்துக்குள்ளாகிவிட்டான் என்று சொன்னால் அவனால் இதற்கு தௌபா செய்யவும் முடியாமல் போய்விடும். தௌபாவின் எண்ணமே அவனுக்கு பிறக்காது. ஆனால் தௌபா செய்ய வேண்டிய ஒரு குற்றம், தௌபா செய்ய வேண்டிய ஒரு பாவம் இது. எனவே தௌபா செய்ய வேண்டிய பாவத்துக்கு அவன் தௌபா செய்யாமல் மரணித்து விடுவான் என்று சொன்னால் அது விபச்சாரத்துக்கு இருக்கக்கூடிய தண்டனையை விடவும் பெரும் தண்டனைக்குரிய குற்றம் என்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார். சகோதரர்களே, கனவான்களே, விபச்சாரத்தை பற்றி அல்லாஹ் பரிசுத்த குர்ஆனிலே சொல்லும்போது என்ன தெரியுமா சொல்லுகிறான்? விபச்சாரம் செய்ய வேண்டாம் என்று சொல்வது எப்படி போனாலும் அல்லாஹ் அதற்காக சொல்லக்கூடிய வார்த்தை வலா தக்ரபுஸ்ஸினா இன்னஹுகான ஃபாஹிஷா, நீங்கள் அந்த செயலுக்கு நெருங்கவும் வேண்டாம் என்றுதான் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். ஏன்? அது மிக மோசமான விஷயம், அதனாலே அதற்கு நீங்கள் நெருங்கவும் வேண்டாம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விபச்சாரங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை காட்டப்பட்டது. புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். சகோதரர் பெரியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நாள் அவர்களை இரண்டு மலக்குமார்கள் கனவில் எழுப்பி அழைத்து செல்லுகின்றார்கள். அழைத்து செல்லப்படும் வழியில் நபி அவர்கள் பல காட்சிகளை காணுகின்றார்கள். அதில் ஒரு காட்சி, ஒரு கிணற்றை நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பார்க்கின்றார்கள். அந்த கிணற்றின் உள்ளே சில மக்களிடமிருந்து, மனிதர்களிடமிருந்து கூச்சல் இறைச்சல் சத்தம் வந்து கொண்டிருக்கின்றது. நபி அவர்கள் உள்ளே பார்த்தார்கள். அங்கே ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு கீழே தீ மூட்டப்பட்டிருக்கின்றது. அந்த வெப்பத்தின் அகோரத்தின் காரணமாக அதை தாங்க முடியாத நிலையிலேதான் அவர்கள் அதற்குள்ளே சத்தமிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு வெளியே வந்துவிடவும் முடியாது, உள்ளே அந்த வேதனையை தாங்கிக் கொண்டிருக்கவும் முடியாது. அதனாலே அந்த அவஸ்தையிலே அவர்கள் சத்தமிட்டுக் கொண்டிருப்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், கண்டார்கள். மலக்குமாரிடம் இவர்கள் யார் என்று விளக்கம் கேட்டபோது மலக்குமார்கள் சொன்னார்கள், இவர்கள் தான் உலகத்தில் வாழும்போது விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஆண்களும் பெண்களும். நாளை கியாமத்தில் அல்லாஹு தஆலா இவர்களுக்காக இப்படியான தண்டனையை சித்தப்படுத்தி வைத்திருக்கின்றான் என்று நபி அவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. சகோதரர்கள் பெரியார்களே, இதை விடவும் மோசமான குற்றத்துக்குரியது இந்த ஹைபத் புறம் பேசுதல் என்றால் அதற்காக அல்லாஹு தஆலாவிடத்திலே எப்படியான தண்டனை சித்தப்படுத்தப்பட்டிருக்கும் என்பதை இந்த இடத்திலே நானும் நீங்களும் ஒரு கணம் சிந்தனை செய்து பார்ப்போம். எனவேதான் சகோதரர்களே, இதை வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் கைபத்து அஷத்து மின ஸினா, புறம் பேசுதல் ஸினாவை விடவும் விபச்சாரத்தை விடவும் மிகவும் மோசமான கடுமையான குற்றத்துக்குரிய விடயம் என்று வர்ணித்திருக்கின்றார்கள் சகோதரர்கள் பெரியார்களே. மறுகணம் நாம் சிந்தனை செய்து பார்ப்போம், இந்த அளவிற்கு வெறுக்கத்தக்க, இந்த அளவிற்கு கடுமையான குற்றத்திற்குரிய இந்த செயல் இன்றைக்கு என்னிடத்திலே எந்த அளவிற்கு என்னுடைய நாவிலும் உள்ளத்திலுமாக இடம் பிடித்திருக்கின்றது என்பதை சகோதரர்களே நாம் ஒவ்வொருவரும் சிந்தனை செய்து பார்ப்போம். சகோதரர்களே, புறம் என்பதற்கு வரவிலக்கணம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. ஒருவர்
அவர் இல்லாத போது அவர் விரும்பாத விடயத்தை அந்த இடத்திலே பேசுவது என்று சொன்னார். சில உலமாக்கள் கூறுகின்றார்கள், முன்னிலையிலே வைத்து கூட ஒருவர் விரும்பாத விடயத்தை பேசுவதும் ரீபத்தில் சார்ந்ததாக ஆகும் என்று கூறுகின்றார்கள். என்றால் அவர் இல்லாத போது கூறுவது என்பது எவ்வளவு மோசமான விஷயமாக இருக்கும். சகோதரிய பெரியார்களே, அவரிடம் இல்லாத ஒன்றை பற்றி கூறுவோமாக இருந்தால் அது அதைவிட மோசமானது. அதற்கு பேர்தான் விட்டுக்கட்டுதல். அது அதைவிடவும் தண்டனைக்குரியது. சில போது இப்படியாக பேசப்படக்கூடிய நேரத்திலே ஒரு மனிதரை பற்றி பேசும்போது அவரிடம் இல்லாத சில விடயங்களும் அந்த இடத்திலே பேச்சுக்கு வந்துவிடலாம். எனவே அது இன்னமும் அல்லாஹு தஆலாவிடத்திலே நாம் குற்றவாளியாக தண்டனைக்குரியவர்களாக ஆகுவதற்கு காரணமாக ஆகிவிடும். சகோதரர்களே, ஷரியத்தின் மார்க்கத்தின் பார்வையிலே இது எந்த கடமைகளில் சேர்ந்தது என்றால் அடியார்கள் அடியார்களுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளோடு சேர்ந்த ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றன. கடமைகள் இருவிதம். ஒன்று அடியான் அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய கடமை, இன்னும் ஒன்று அடியான் அடியானுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள். சகோதரர்களே, மனிதன் அல்லாஹு தஆலாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் விடயத்தில் ஏதாவது பொறுப்பு கவனக்குறைவு குறைபாடுகள் செய்து விடுவானாக இருந்தால் அல்லாஹு தஆலா அவன் நாடினால் மன்னித்து விடுவான். ஆனால் அடியானுக்கு அடியான் செய்ய வேண்டிய கடமைகளில் ஏதாவது குறைபாடு செய்துவிட்டால் அந்த அடியான் சென்று இவன் மன்னிப்பு கேட்டு அடியான் மன்னிக்காத வரையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்க மாட்டான் என்றுதான் சகோதரிலே எங்களுக்கு மாற்றத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார். எனவே இந்த புறம் இந்த விடயம் நடந்துவிட்டது என்று சொன்னால் அதற்காக நாம் அல்லாஹு தஆலாவிடத்திலே இருக்கக்கூடிய தண்டனையிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் யாரை பற்றி பேசினோமோ அவரிடத்திலே சென்று, சகோதரரே, உன்னை பற்றி நான் இப்படி இப்படி எல்லாம் பேசிவிட்டேன், நீ என்னை இதற்காக மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆனால் இந்த விடயம் நம்மால் நடக்க முடியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கருத்தை வைத்துத்தான் அல் கைபத்து அஷத்து மினஸ் ஸினா, கைபத் என்பது ஸினாவை விடவும் மிகவும் கடுமையான குற்றத்துக்குரியது என்று கூறியிருக்கின்றார்கள் என்பதாக ஹதீஸ்களை வல்லுநர்கள் விளக்கம் கூறியிருக்கின்றார்கள். சகோதரர்களை பெரியார்களே, ஏன் இவனால் இவனுடைய கண்ணிய குறைவை கருத்தில் கொண்டு யாரை பற்றி இவர் பேசினாரோ அவரிடத்திலே சென்று இவர் ஒருபோதும் மன்னிப்பு கேட்க மாட்டார். மன்னிப்பு கேட்காத வரையிலே, அவரும் மன்னிக்காத வரையிலே இவருடைய செயலத்திலே அது குற்றமாக பாவமாக இருந்து கொண்டே இருக்கும். நாளை கயாமத்துடைய நாளையிலே சகோதரர்களே, அந்த அடியான் இவனை குற்றம் பிடிக்கும் போது அதற்காக இவர் ஏதாவது ஈடு கொடுக்க வேண்டும் என்றிருந்தால் அந்த அடியான் அப்படியாக இவரிடத்திலே வேண்டிக் கொண்டால் இவரிடத்திலே இருக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் அந்த அடியானுக்காக கொடுக்க வேண்டி ஏற்படும். யாரை பற்றி பேசினாரோ அவருக்காக இவர் வழங்க வேண்டி ஏற்படும். சகோதரர்களே, வழங்கி வழங்கி இவருடைய நன்மைகள் எல்லாம் தீர்ந்து போகும் சமயத்திலே யாரை பற்றி பேசினாரோ அவரிடத்திலே இருக்கக்கூடிய பாவங்களை இவர் தன்னகத்தை சுமக்க வேண்டிய நிர்பந்த நிலையும் உண்டாகிவிடும். அதனால நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், மனில் முஃப்லிஸ், முஃப்லிஸ் என்றால் யாருக்கு தெரியுமா என்று கேட்டார். முஃப்லிஸ் என்பது வங்குரோத்காரனுக்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தை. வங்குரோத்காரன் யார் தெரியுமா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், யார் ரசூலல்லாஹ், யாரிடம் பொருள் இருந்து பொருளில் நஷ்டம் ஏற்பட்டு விட்டதோ பொருள் இழந்து விட்டதோ அவன்தான் வங்குரோத்காரன் என்று சொன்னான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உண்மையில் அவன் அல்ல வங்குரோத்காரன், உண்மையான வங்குரோத்காரன் என்று சொல்லப்படக்கூடியவன் யார் தெரியுமா, அவன் யாருடையாவது ஹக்கை அவனுடைய உலக வாழ்க்கையிலே பாழ்படுத்தி இருப்பான், யாருடைய ஹக்கையாவது அவன் திரண்டி இருப்பான், யாருக்காவது அடித்திருப்பான், ஏசியிருப்பான், யாரை பற்றியாவது அவன் புறம் பேசியிருப்பான். இதற்காக அவனிடத்திலே அவன் மன்னிப்பு கேட்காத போது நாளை கயாமத்துடைய நாளையிலே இவன் வானலாக அல்லது மலை போன்று செய்து கொண்டு வரக்கூடிய அமல்களை எல்லாம் அதனுடைய நன்மைகளை எல்லாம் இவனுக்காக கொடுத்து கொடுத்து அந்த நன்மைகளை இழந்து போகக்கூடிய மனிதன் இருக்கின்றானே, இவன் தான் மிகப்பெரிய வங்குரோத்காரன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். சகோதரர்களே, கனவான்களே, நாம் செய்யக்கூடிய அமல்களோ மிக மிக அற்பமானவை, சொற்பமானவை, அந்த அமல்களை செய்யும் பாடு கஷ்டம் அது எப்படியானது, எந்த நிலையிலே எங்களால் அந்த அமல்கள் நிறைவேற்றப்படுகின்றன என்பதையும் நாம் அறியக்கூடியவர்களாக இருக்கிறோம். சிந்தனை கிடைக்க வேண்டும் சகோதரர்களே. இப்படியா கஷ்டப்பட்டு நாம் சம்பாதிக்கக்கூடிய செய்யக்கூடிய இந்த அமல்களை இப்படியான எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாத ஒரு செயலின் காரணமாக நாம் இழந்து விடுவது என்பது எப்படிப்பட்ட ஒரு நஷ்டமும் எப்படியான ஒரு துர்பாக்கியமான ஒரு நிலையும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனது சகோதரர்கள் பெரியார்களே, பொதுவாக ரமலானுடைய காலத்திலேதான் இந்த நாவுடைய விடயம் பேசப்படும், ரீபத்தை பற்றி பேசப்படும். குறிப்பாக அந்த காலத்தில் தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு முக்கிய விடயமாக இருந்தாலும் சகோதரர்களே, வாழ்வில் எந்த சட்டத்திலும் அல்லாஹு தஆலா இதற்கு எங்களுக்கு அனுமதி அளிக்கவில்லை. எனவே சகோதரர்கள் பெரியார்களே, இப்படியான அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய இந்த உடயத்தில் இருந்துதான் நாம் ஒவ்வொருவரும் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய கடமை உள்ளவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நாம் செய்யும் ஒவ்வொன்றையும் நமது செயலேட்டிலே பதிவு செய்து கொண்டிருக்கின்றான். நாம் பேசும் வார்த்தைகளை கூட அல்லாஹ் பதிவு செய்கின்றான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும் போது இது யதலக்கல் முதலக்கியானி அனில் யமீனி வஅனி ஷிமாலி கஈ, நன்மைகளையும் தீமைகளையும் பதிவு செய்வதற்காக வேண்டியுள்ள மலக்குமார்கள் வலதிலும் இடதிலும் உட்கார்ந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், ஒரு வார்த்தையை பேசட்டும் அந்த வார்த்தையையும் பாதுகாக்கப்படுகின்றது, அதை பாதுகாக்கக்கூடியவர்கள் பாதுகாத்தே தவிர அது பேசப்படுவதில்லை மொழியப்படுவதில்லை என்ற கருத்தை அல்லாஹு தஆலா கூறுகின்றான். ரகீப் என்றும் அகீப் என்றும் இரண்டு மலக்குமார்களை அல்லாஹு தஆலா பதிவு செய்வதற்கென்றே ஏற்பாடு செய்து வந்திருக்கின்றான். சகோதரர்களே பெரியார்களே, அவர்கள் நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அது நன்மையாக இருக்குமாக இருந்தால் நன்மையை பதிவு செய்யக்கூடிய மலக்கு பதிவு செய்கின்றார், அது பாவமாக இருக்குமாக இருந்தால் பாவத்தை பதிவு செய்யக்கூடிய மலக்கு பதிவு செய்து கொண்டிருக்கின்றார். நாளை கயாமத்துடைய நாளையிலே இந்த செயலர்தான் எங்களுக்கு முன்னாலே கொண்டு வரப்பட இருந்து கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, அந்த நேரத்திலே தான் நாம் கை செய்தப்படுவோம். அல்லாஹ் சூரா கஹ்ஃபிலே சொல்லுகின்றான், ஒவ்வொரு மனிதனுக்கு முன்னாலே விரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹு தஆலா நபியை பார்த்து சொல்லுகிறான், முஜிரிம்களை நீங்கள் பார்ப்பீர்கள், அவர்கள் அந்த தீலேட்டை எப்படி தெரியுமா பார்ப்பார்கள், முஷ்பிகீன், பயந்தவர்களாக பார்ப்பார்கள், சந்தோஷத்தோடு பார்க்க இயலாது அவர்களால், சந்தோஷத்தோடு குதூகலத்தோடு பார்க்க இயலாது அவர்களால். ஏன்? அவர்கள் செய்ததெல்லாம் அதிகமானவை பாவங்கள், இந்த ரீதியாக செய்த பாவங்கள் எல்லாம் அவருடைய செயலர்களிலே நிறைந்து போயிருக்கும். அதனாலே அவர்கள் பயந்தவர்களாகத்தான் அந்த செயலேட்டை பார்ப்பார்கள். சகோதரர்களை பெரியார்களை பார்த்தது மட்டுமல்ல, அந்த செயலேட்டை அவர்கள் திட்டுவார்கள். மாளிகாதல் கிதாப், இந்த செயலேட்டுக்கு என்ன பிடித்திருக்கின்றது, எந்த ஒரு சின்ன விடயத்தையிலுமே அல்லது எந்த ஒரு பெரிய விடயத்தையிலுமே இது பதிவு செய்யாமல் இல்லையே, அத்தனை விடயங்களையும் இது பதிவு செய்து வைத்திருக்கின்றதே என்று அந்த செயலேட்டை பார்த்து அவர்கள் திட்டுவார்கள், நிந்திப்பார். சகோதரர்களே, செயலேட்டுக்கு திட்டி அதை நிந்தித்து என்ன பிரயோஜனம் சகோதரி? அதற்குத்தான் அல்லாஹு தஆலா உலகத்திலே வாழும் காலத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்வில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற விடயங்களை எங்களுக்கு அழகாக தெளிவுபடுத்தியிருக்கின்றார். இன்னும் ஒரு ஆயத்திலே அல்லாஹு தஆலா கூறுகிறான், இந்த செயலட்டை கழுத்திலேயே அல்லாஹு தஆலா மாட்டி விடுவான். மாட்டிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்லுவான், இக்ரா கிதாப, உன்னுடைய செயலட்டை நீயே வாசித்துப்பா. இன்னும் ஒரு உனக்கு வாசித்து காண்பிக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. இக்ரா கிதாப கபா மினஸ்திகல் யௌம அலைக ஹசீபா, இன்றைய தினம் நீ வாசித்துக் கொள்வது உனக்கே போதுமாகும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவான். சகோதரர்களே பெரியார்களே, அந்த நேரத்திலே தான் நாம் அல்லாஹு தஆலாவிடத்திலே கண்களில் இருந்து கண்ணீரை வடித்து வடித்து அல்லாஹு தஆலாவிடத்திலே கெஞ்சி கெஞ்சி மன்றாடி எங்களுடைய கண்களில் உள்ள கண்ணீரும் வற்றி போக அந்த கண்களில் இருந்து இரத்தத்தை ஓட்டி வடித்து அல்லாஹு தஆலாவிடத்திலே கை செய்தப்பட்டவர்களாக நாம் மன்றாடுவோம். ரப்பி ஔனி லஅல்லி அமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்து, யா அல்லாஹ்,
என்னை உலகத்தின்பால் திருப்பி அனுப்புவாயாக. நாம் செய்யாத நல்ல அமல்களை எல்லாம் செய்து கொண்டு வருகிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்போம். சகோதரர்களே, பெரியார்களே, இது போதும் நடக்க போற காரியம் அல்ல. அல்லாஹ் சொல்லுவான், கல்லா, இது நடக்கக்கூடிய காரியம் அல்ல சகோதரர்களே, பெரியார்களே. எனவே அங்கே தண்ணீர் வடிப்பதற்கும் இரத்தத்தை வடிப்பதற்கும் முன்னால் இந்த உலகத்திலே நாம் சற்று கண்ணீர் வடிப்போம். உலக வாழ்க்கை எதற்காக தரப்பட்டுள்ளது? அதிலே நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன்? என்ன செய்ய வேண்டும்? நான் செய்து கொண்டிருப்பதெல்லாம் சரியானதுதானா? சரியானதை நான் செய்யவில்லை என்று சொன்னால் அல்லாஹு தஆலா என்னோடு உலகத்தில் எப்படி நடந்து கொள்வான்? மறுமையில் எனக்கு எப்படியான விடயங்கள் எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கின்றன? அந்த எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த விடயங்களுக்கு பேர் அதான் தண்டனை. அந்த தண்டனையை என்னால் தாங்க முடியுமா சகோதரர்களே, பெரியார்களே? உலகத்தின் ஒரு சிறு துன்பத்தை, ஒரு சிறு தலைவலியை, ஒரு சிறு காய்ச்சலை, ஒரு சிறு முள்ளு குத்துதலை, ஒரு சிறு காயத்தின் வேதனையை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது என்றிருந்தால் 3000 வருடமாக அல்லாஹ் எடுத்து தயார் செய்திருக்கக்கூடிய அந்த நரக நெருப்பின் தீயை சகோதரர்களே எப்படி எங்களால் தாங்க முடியும்? அதன் சூட்டை எப்படி தாங்க முடியும் சகோதரர்களே? அந்த தீயினால் செய்யப்படக்கூடிய தண்டனையை எங்களால் எப்படி தாங்க முடியும்? உலகத்தின் நெருப்பு நரக நெருப்பிற்கு நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு தேடுகின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உலகத்தில் நாம் தீ மூட்டும் போது அந்த தீ அல்லாஹு தஆலாவிடத்திலே, யா அல்லாஹ், என்னை நரகத்தை நரக நெருப்பை மட்டும் பாதுகாப்பாயாக என்று அல்லாஹு தஆலாவிடத்திலே கார்மாரம் தேடுகின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஏன் அதை விட 69 மடங்கு சக்தி வாய்ந்தது நரக நெருப்பு? இந்த நெருப்பை அந்த நெருப்பிலே மூடப்பட்டால் அந்த நெருப்பு இந்த நெருப்புக்கு தண்டனையாக மாறிவிடும் என்றிருக்கும் போது சகோதரர்களே, இந்த நெருப்பையே எங்களால் சற்று ஒரு வினாடி கூட தாங்க முடியாது. அந்த நெருப்பை சகோதரர்களே பல நூற்றுக்கணக்கான வருடங்களுக்காக, ஏன் ஒரு சில நிமிடங்களுக்காக, ஒரு செகண்ட்களுக்காகத்தான் நாங்கள் செய்த பாவத்தில் இருந்து பரிசுத்தமாக வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை விட்டு விட்டால் எங்களுடைய நிலை எப்படியாக இருக்கும்? எனவேதான் சகோதர, உலகத்தில் வாழும் போது மௌத்தை கவனத்தில் கொண்டு வாழ வேண்டும், மௌத்துடைய சிந்தனையோடு வாழ வேண்டும், மௌத்தை பயந்து வாழ வேண்டும், மறுமையை பயந்து வாழ வேண்டும், கேள்வி கணக்கை பயப்பட வேண்டும், கபரின் நிலையை பயப்பட வேண்டும், மஹ்ஷரின் விசாரணையை பயப்பட வேண்டும், மஹ்ஷரின் ஒவ்வொரு நிகழ்வையும் நாங்கள் பயப்பட வேண்டும், நரகத்தை பயப்பட வேண்டும் சகோதரர்களே, பெரியார்களே. இப்படியான ஒரு வாழ்க்கையை தான் நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் உலகத்தில் அனுப்பியிருக்கிறானே, அல்லாமல் இந்த உலகத்தின் சிற்றின்பங்களை அனுபவித்துக் கொண்டு சகோதரர்களை மனம் போன போக்கிலே பாவங்களையும் செய்து கொண்டு உலகத்திலே வாழ்வதற்கு அல்லாஹ் எங்களை அனுப்பவில்லை. எனவே அமல்கள் என்றால், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் என்றால் அது வெறுமனே தொழுகையும் நோன்பும் ஜகாத்தும் ஹஜ்ஜும் உம்ராவும் மட்டுமல்ல சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய ஷரியத் என்று சொல்லும் போது அதிலே அமல்களும் இருக்கின்றன, அதே போன்று அல்லாஹ் தடுத்த விடயங்களும் இருந்து கொண்டிருக்கின்றன. அமல்களை செய்ய வேண்டும், தடுத்த விடயங்கள் என்று தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த ரெண்டையும் சகோதரர்களே பரிபூர்ணமாக நாம் உலகத்திலே நிறைவேற்றும் போதுதான் நாம் உலகத்திலும் மறுமையிலும் ஜெயம் பெற முடியும். அப்படியான அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைகளை பரிபூர்ணமாக நிறைவேற்றி வாழக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், நமது பாவங்களை மன்னிப்பாயாக, நமது குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், இந்த நாவினால் எதை பேச வேண்டும் என்று நீ எங்களுக்கு அனுமதி அளித்திருக்கின்றாயோ அந்த விடயங்களையே பேசுவதற்கு மொழிவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. எவைகளை பேசக்கூடாது என்று தடை செய்திருக்கின்றாயோ அப்படியான பொய், போல், புறம் போன்ற இந்த பேச்சுக்கள் இருந்து நாவை பாதுகாத்துக் கொள்ள நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாயாக. இந்த நாவை கட்டுப்படுத்தக்கூடிய நல்லவர்களாக நம் அனைவரையும் ஆக்கிருவாயாக. வாஹ்ர தஹ்வானா அலில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.